ஹரே கிருஷ்ணா. இங்கே வார வாரம் பகவத்கீதையிலிருந்து சொற்பொழிவு நடைபெற்று கொண்டு வருது. இன்றைக்கு நான் பகவத்கீதையினுடைய விஷயங்கள் கீதையிலிருந்து நேரடியாக ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்தை எடுத்து சொல்லாமல் வேறு விதத்தில் பகவத்கீதையினுடைய விளக்கங்களை கொடுக்க இருக்கிறேன். உங்களில் பெரும்பாலானவருக்கு தெரியும், நான் இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் சார்பில் வரக்கூடிய பகவத் தரிசனம் பத்திரிகைக்கு தொகுப்பாசிரியராக சேவை செய்துக்கிட்டு வரேன். சமீபத்தில் நம்மளுடைய பத்திரிகை அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதம் அதில் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அவ்வளோ கேள்விகளுக்கும் நம்ம பதில் பத்திரிகையில் பிரசுரிக்க முடியாது. 12 கேள்விகள், அந்த 12 கேள்விகளுக்கு பதிலை பிரசுரித்தோம்னா ஒரு மாத பத்திரிகை மொத்தமும் அதிலே முடிஞ்சு போயிடும். இருந்தாலும் சில பதில்களை நம்ம பிரசுரிப்போம் இந்த கேள்விகளை சுருக்கமாக பிரசுரிப்போம். ஆனால் கேள்வி கேட்டவருக்கு பூரண திருப்தி நம்மளால் கொடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனால் விரிவாக இன்னைக்கு உபன்யாசத்தில் நான் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருத்தர் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு குறித்து அவருக்கு இருந்த சந்தேகங்களை நமக்கு கேள்வி அமைச்சிருந்தார். அதை படித்து அதுக்கான பதிலை நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே பேசணும் ஒரு தடவை. இப்போ இது வேற ஒருத்தர்கிட்ட இருந்து, இவர் என்ன சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறார், என்ன அடித்தட்டில் இருக்கிறார், நம்மளால் உறுதியாக சொல்ல முடியல. மேலோட்டமாக பார்க்கும்போது இவர் சங்கரருடைய அத்வைத கொள்கையை பின்பற்றக்கூடியவர் மாதிரி தெரிகிறது. இருந்தாலும் ஆழமாக சங்கரருடைய அத்வைதம் பற்றி இவருக்கு தெரியுங்கிற மாதிரி தோணலை இந்த கடிதத்தை பார்க்கும்போது. இது ஒரு சுவாமி இடமிருந்து வந்திருக்கு. அவர் ஒரு சன்னியாசியாக இருப்பார் நினைக்கிறோம். அவருடைய படம் கூட இங்கே வந்திருக்கு. பார்க்கும்போது அவர் ஒரு சன்னியாசி போல தெரிகிறார். ஸ்ரீ சுவாமி கேசவானந்தர் சேலத்திலிருந்து நமக்கு அனுப்பியிருக்கார். ஹரே கிருஷ்ண. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஸ்ரீ கிரிதாரிதாஸ் அவர்களுக்கு சுவாமி ஸ்ரீ கேசவானந்தர் வரையும் கடிதம். வணக்கங்கள் பல, மிக்க மகிழ்ச்சி. 23/9/2012 ஞாயிற்றுக்கிழமை அன்று சேலம் இஸ்கான் ஸ்ரீ ஸ்ரீ கோகுலானந்தர் திருக்கோயில் ஹரே கிருஷ்ண வளாகத்தில் நடைபெற்ற ராதாஷ்டமி கொண்டாட்ட விழாவில் தாங்கள் ஆற்றிய சிறப்புரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நாம் இஸ்கான் புத்தகங்களை ஏற்கனவே படித்திருந்தாலும் தங்களது சொற்பொழிவை கேட்ட பின்பு இஸ்கான் புத்தகங்களை தீவிரமாக படிக்க ஆரம்பித்துள்ளோம். இந்நிலையில் நமக்கு தேவையான விபரங்களை தங்கள் மூலமாக அறிந்து 12 கேள்விகளை தங்கள் முன் வைக்கின்றோம் அறிந்து கொள்ள 12 கேள்விகளை தங்கள் முன் வைக்கின்றோம். இக்கேள்விகளுக்கான விளக்கங்களை நமக்கு தபால் மூலமாக எழுதி தெரிவித்தும் பகவத் தரிசன மாத பத்திரிகையில் பிரசுரிக்கவும் செய்வீர்கள் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ண. இங்கனம் சு கேசவானந்தர். இவர் கடிதம் அனுப்பி கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் ஆகுது. நான் கொஞ்சம் வெளியில் பிரயாணத்தில் இருந்ததுனாலும் இதுக்கு தக்க நேரத்தில் பதில் கொடுக்க முடியல. இவருடைய 12 கேள்விகளையும் நான் ஒன்னொன்றாக படிக்கிறேன். இல்லைன்னா வெறும் கேள்வியாக படிச்சுட்டு போனோம்னா நல்லா இருக்காது. ஒவ்வொரு கேள்வியாக படிக்கிறேன். இதில் முதல் 2 கேள்விகள் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட கேள்விகள். அதனால் முதல் இரண்டு கேள்விகளையும் நான் ஒன்றா படிக்கிறேன். முதல் கேள்வி, கிருஷ்ண வழிபாட்டு மரபு வேத கோட்பாடின்படி ஏற்பட்டுள்ளது. மதம் என்பது கடவுளால் அவரது சட்டங்களாக ஏற்படுத்தப்படுவதாகும். மதம் கடவுளை தவிர வேறு யாராலும் உருவாக்க முடியாது. கிருஷ்ண வழிபாட்டு மரபு கிறிஸ்துவ இஸ்லாமிய புத்த மதங்கள் உருப்பெறாத காலத்திற்கு முன்பிருந்தே பன்னெடுங்காலமாக உள்ளது. ஆகையால் கிருஷ்ண வழிபாட்டு மரபை கிருஷ்ண மதம் என்று கூறினால் அது சரியா தவறா? இரண்டாவது கேள்வி, இஸ்கான் இந்து மதத்திற்கு உட்பட்டதாக கருதுவது தவறான முடிவாகும். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் இந்தியர்கள் இஸ்கான் இந்து மத பிரச்சாரம் செய்வதாக எண்ணுகிறார்கள். உண்மையில் நாம் செய்வது இந்து மத பிரச்சாரம் அல்ல என்று தன்னேறியும் விஞ்ஞானம் எனும் இஸ்கான் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த விபரப்படியும் இஸ்கான் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை கிருஷ்ண மதம் என்று கூறுவது சரியானது தானே? இந்த கேள்வியில் அவர் சொல்லக்கூடியது என்னென்னா, இஸ்கானை கிருஷ்ண மதம் என்று சொல்லலாமா? எத்தனையோ மதங்கள் இருக்கு, அந்த மதங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் பழமையான ஒரு கோட்பாடாக கிருஷ்ண பக்தி தெரிகிறது. அதனால இஸ்கானை கிருஷ்ண மதம் என்று கூறலாமான்னு முதல்ல கேட்டார். அதுக்கப்புறம் சொல்றார், இஸ்கான் இந்து மதத்தை சார்ந்ததல்ல அப்படின்னு சொல்லி தன்னேறி விஞ்ஞான புத்தகத்தில் படிச்சிருக்கார். அதனால இதை கிருஷ்ண மதம் என்று சொல்றது தானே சரியா இருக்கும் அப்படின்னு இங்க கேள்வி கேட்கிறார். முதல்ல இவரே எழுதியிருக்கார், மதம் என்பது கடவுளை தவிர வேறு யாராலும் உருவாக்கப்பட முடியாதது. இது இந்த கேள்வி மொத்தத்துக்கும் இவருக்கு எழும்பி இருக்கக்கூடிய ஒரு சிறிய குழப்பத்திற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, மதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதாவது சமஸ்கிருதத்தை தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் தர்மம் அப்படின்னு சொல்றது தமிழ்ல அறம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஆங்கிலத்தில் போகும்போது தர்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான வார்த்தை கிடையாது. அதனால நம்மளுடைய ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் தர்மம் அப்படிங்கிறத ரிலீஜன் அப்படின்னு மொழிபெயர்த்தார். அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, ரிலீஜன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு வட இந்தியாவில் தர்மம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஹிந்து தர்மா, கிறிஸ்துவ தர்மா, இஸ்லாமிய தர்மா, இப்படி தான் ரிலீஜன் அப்படிங்கிறது தர்மம் அப்படிங்கிற விஷயத்தோட ஒருங்கிணைந்து பேசப்பட்டு வருது நிறைய இடங்களில். தர்மம் அப்படிங்கிறதும் மதம் அப்படிங்கிறதும் இப்படி பேசுவாங்க அப்படின் பேசுவாங்க. ஆனால் நம்ம இப்போ கொஞ்சம் இந்த கேள்வின்னு வரும்போது அதை கொஞ்சம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. தர்மத்திற்கும் மதத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? சாஸ்திரம் என்ன சொல்லுது? மதம் அப்படின்னா என்ன? தர்மம் அப்படின்னா என்ன? ரெண்டையும் முதல்ல பார்க்கலாம். தர்மம் அப்படின்னா எந்த ஒரு விஷயம் அல்லது எந்த ஒரு தன்மை ஒரு பொருள் அல்லது ஒரு நபரிடமிருந்து பிரிக்க முடியாததோ அது தர்மம். இப்ப உப்பு இருக்குன்னா உப்போட தர்மம் என்ன? கரிக்கணும், உப்பு கரிக்கணும். உப்பு உவர்ப்பு சுவையை தரணும், அப்பதான் அது உப்பு. சக்கரை அப்படின்னா அதனுடைய தர்மம் என்ன? இனிக்கணும். சக்கரை கசந்தது அப்படின்னா அது அதுக்கு மேல சக்கரை கிடையாது. நெருப்பு அப்படின்னா அதனுடைய தர்மம் சுடணும், வெளிச்சம் தரணும். வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் தரக்கூடியது நெருப்பினுடைய தர்மம். வெப்பமும் வெளிச்சமும் இல்லை அப்படின்னா நெருப்பு நெருப்பு அல்ல. அதுதான் தர்மம். தர்மம் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு பொருளினுடைய தர்மம் அப்படிங்கிறது எந்த ஒரு தன்மையை அந்த பொருளிலிருந்து பிரிக்க முடியாதோ அதுவே அந்த பொருளினுடைய தர்மம். இப்ப மனிதர்களுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா தர்மம் அப்படிங்கிறது என்ன? மனிதர்கள் இருந்து பிரிக்க முடியாதது தர்மம். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில பல்வேறு தர்மங்கள் இருக்கு. இப்ப ஒருத்தருடைய ஆன்மீக நிலைக்கு தகுந்த மாதிரியும் ஒருத்தருடைய பௌதிக நிலைக்கு தகுந்த மாதிரியும் பல்வேறு தர்மங்கள் இருக்கு. இப்ப ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய தர்மம் என்ன? குழந்தைகளுக்கு தேவையான கல்வியை கொடுத்து, உடையை கொடுத்து, உணவை கொடுத்து அவங்கள வளர்க்க வேண்டியது பெற்றோர்களுடைய தர்மம் ஆகுது. அது மாதிரி பிரம்மச்சாரிகளுக்கு ஒரு தர்மம் இருக்கு, கிரகஸ்தர்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு. சில நேரங்களில் இந்த தர்மம் அப்படிங்கிறது கடமை அப்படிங்கிற பொருளில் கூட உபயோகப்படுத்தப்படக்கூடியது உண்டு. தமிழில் தர்மம் அப்படிங்கிறது தானம் அப்படிங்கிற பொருளில் கூட உபயோகப்படுத்துறது உண்டு. ஐயா கொஞ்சம் தர்மம் பண்ணுங்க, நாங்கள் கேட்கறது தானம். ஆனால் அந்த தானம் செய்யக்கூடியது ஒருத்தருடைய தர்மம் அப்படிங்கிறதுனால அதுவும் தர்மம்னு சில நேரத்தில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் தர்மம் அப்படின்னா ஒருத்தர் செய்ய வேண்டிய செயல்கள், எந்த செயல்கள் எல்லாம் ஒவ்வொருத்தர் தன்னுடைய நிலைக்கு தகுந்தாற் போல செய்யணுமோ அந்த செயல்கள் எல்லாம் தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு. பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர், பெண்கள், ஸ்திரீ தர்மா, அது தனி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்கு. இந்த தர்மத்தை ஒருத்தர் கடைபிடிக்கும் போது படிப்படியாக ஒருத்தர் உயர்வு பெற முடியும். இதுதான் அடிப்படை. இது எல்லாத்துக்கும் மேல ஜீவன்கள் எல்லோருக்கும் பொதுவான தர்மமும் இருக்கு. அதாவது இப்ப ஒரு சன்னியாசிக்கு இருக்கக்கூடிய ஒரு தர்மம் கிரகஸ்தனுக்கு கிடையாது, கிரகஸ்தனுக்கு இருக்கக்கூடிய தர்மம் சன்னியாசிக்கு கிடையாது. வாஸ்தவமா? உதாரணத்திற்கு ஒரு கிரகஸ்தனுடைய தர்மம் தன்னுடைய குழந்தைகளை பராமரிக்கணும் அப்படிங்கிறது. அப்படி குழந்தைகளை பராமரிக்க தவறக்கூடிய கிரகஸ்தன் நரகத்திற்கு போவான்னு சொல்லப்படுது. ஆனால் அதே கிரகஸ்தன் சன்னியாசி ஆகும்போது, அதாவது ஒரு சன்னியாசியானவன் அவனுக்கு பூர்வாசிரமத்தில் அவன் கிரகஸ்தனாக இருந்தபோது அவனுக்கு குழந்தைகள் இருந்தால் கூட அந்த குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய கடமை அவனுக்கு கிடையாது. அந்த குழந்தைகளை பராமரிக்கணும் அப்படிங்கிற தர்மம் அவனுக்கு கிடையாது, ஏன்னா அவன் சன்னியாசி. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தர்மம் வேறுபடுது. அதே மாதிரி இது இவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு தர்மம் இருக்கு. எல்லாருக்கும் பொதுவான தர்மம் என்ன? ஜீவரே சொரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். நம்ம எல்லோரும் கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகர்கள். இது ஜீவன்கள் எல்லோருக்கும் பொதுவானது. பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்த, சந்நியாஸ், பெண்கள், எல்லோருக்கும் பொதுவான தர்மம் இது. எல்லாருமே கிருஷ்ணருடைய சேவகர்கள். இது அவங்கவுங்களுடைய நித்தியமான தர்மம். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய தர்மமானது, அதாவது அவங்களுடைய சமுதாய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டிய தர்மமானது வர்ணாசிரம தர்மம்னு சொல்லப்படுது, அல்லது சாதாரண தர்மம்னு சொல்லப்படுது. இதுக்கு மேல இருக்கக்கூடிய தர்மமானது ஒருத்தருடைய நித்தியமான தர்மம், அல்லது இன்னொரு இடத்துல சொல்லணும் சனாதன தர்மம்னு சொல்லப்படுது. சில நேரங்களில் சனாதன தர்மம் கூட வர்ணாசிரம தர்மத்திற்கு இணையாக சொல்லப்படலாம். அதனால ஜீவனுடைய உண்மையான தர்மத்தை பற்றி சொல்லும்போது பல நேரங்களில் ஜைவ தர்மா அப்படின்னு சொல்லப்படுது, ஜீவனுடைய தர்மம். இந்த மாதிரி தர்மமானது ரெண்டு வகைப்படுது. ஒருத்தருடைய தற்போதைய சூழ்நிலை பொறுத்து ஒரு தர்மம் இருக்கு, அதை காட்டிலும் உயர்ந்த நிலையில ஜீவன்களுக்கான அடிப்படை தர்மம் இருக்கு. சரியா? இப்ப மதம் அப்படிங்கிறதுக்கு போகலாம். முதல்ல தர்மத்துக்கும் மதத்துக்கும் வேறுபாட்டை பார்த்தா தான் புரியும். முதல்ல தர்மம்னா என்னன்னு பார்த்துட்டோம். மதம் அப்படின்னா என்ன? மதம் அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை, ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை, இது இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். கடவுளை நம்புகிறவங்க, கடவுளை எல்லாரும் நம்புகிறாங்க, அதாவது மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எல்லாருமே கடவுளை நம்புகிறாங்க. ஹிந்துவுக்கும் கிறிஸ்துவனுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன? ரெண்டு பேருமே கடவுளை நம்புகிறோம். என்ன கடவுளை நம்புகிறான், என்ன மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது அப்படிங்கிறது வேறுபடுது. அதனால அது வந்து நம்பிக்கைன்னு சொல்லப்படுது. மதம் அப்படின்னா அல்லது ரிலீஜன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையானது நம்பிக்கை அப்படிங்கிற பொருளில் தான் வருது. ஒரு வகையான நம்பிக்கை, அது அந்த நம்பிக்கையானது பல விஷயங்களை அடிப்படையாக வச்சிருக்கலாம். நம்ப தகுந்த விஷயங்களையும் அடிப்படையாக வச்சிருக்கலாம், நம்ப முடியாத விஷயங்களையும் அடிப்படையாக வைத்திருக்கலாம். இன்றைக்கு நான் என்னுடைய நம்பிக்கையை ஒன்றின் மேல் வைக்கலாம், நாளைக்கு என்னுடைய நம்பிக்கையை வேறொன்றின் மீது வைக்கலாம். இன்றைக்கு ஒருத்தன் கிறிஸ்துவனாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு ஹிந்துவாக மாறலாம், இன்றைக்கு ஹிந்துவாக இருக்கக்கூடியவன் நாளைக்கு கிறிஸ்தவனாக மாறலாம். ஏன்னா அது ஒரு வகையான நம்பிக்கை. நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருத்தர் பின்பற்றக்கூடிய சில கோட்பாடுகள் அல்லது தர்மத்தினுடைய சில கொள்கைகள். ஆனால் உண்மையான தர்மம் அப்படிங்கிறது மாறவே மாறாது. ஒருத்தர் ஒரு பானையில் தண்ணி வச்சுருக்கோன்னா அந்த தண்ணி ஹிந்து கையில் போனாலும் ஒன்று தான், முஸ்லீம் கையில் போனாலும் ஒன்று தான், கிறிஸ்துவன் கையில் போனாலும் ஒன்று தான், யாரோட கையில் போனாலும் தண்ணியானது தண்ணீர் தான், அதனுடைய நிலை மாறப்போகிறது கிடையாது. அதே மாதிரி தர்மம், உண்மையான தர்மமானது வெளித்தோற்றத்தில் ஒருத்தர் யார்கிட்ட போனாலும் அது மாறப்போகிறது கிடையாது. ரைட்டா? இப்ப கேள்விக்கு வரலாம். ஹிந்து, கிறிஸ்துவம், இஸ்லாம் இது மாதிரி விஷயங்கள் வந்து மதம்னு சொல்லப்படுது. இந்த மதங்கள் எல்லாமே மனிதனால உருவாக்கப்பட்டது தான். மனிதனால உருவாக்கப்பட்ட எந்த ஒரு மதமும் உண்மையான தர்மம் அல்ல. அந்த எதுவுமே மதம் கிடையாது, அல்லது அது எதுவுமே உண்மையான தர்மம் கிடையாது. ஏன்னா ஹிந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார் சொல்லுங்க? கேள்வி வைப்போம். ஹிந்து மதத்தை யாருங்க தோற்றுவித்தால்? ஹிந்து மதத்தை யாரு தோற்றுவித்தா? இஸ்லாமியர்கள், பிரிட்டிஷ்காரன். ஹிந்துக்கள் அப்படிங்கிற பேர் எப்படி வந்ததுன்னா இஸ்லாமியர்கள் கொடுத்த பேர். அதாவது சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களை சிந்துஸ்னு சொல்ல ஆரம்பிச்சவன் சி அவன் வாயில வராதனால ஹிந்துஸ்னு சொல்ல ஆரம்பிச்சான். அதுவே வந்து இன்றைக்கு இந்த பக்கம் இருந்தவங்க எல்லாருமே அது வந்து வாழையடி வாழையா ஹிந்துக்கள்னு அறியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையில் ஹிந்துக்கள் அப்படின்னு எந்த ஒரு பிரிவினரும் கிடையாது. சரியா? கிறிஸ்துவ மதத்தை ஆரம்பித்தது யாரு? ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் சொல்றார், போப்பாண்டவர்னு ஒருத்தர் சொல்றார். ரெண்டுமே தப்பு. போப்பாண்டவர் வந்து, போப் வந்து கத்தோலிக்கர்களுக்கு தான் அவரு அதிபதி. யார் ஆரம்பிச்சு வச்சா? அதாவது இயேசு அவர் தர்மத்தை பற்றி உபதேசம் செஞ்சார், அவர் கடவுளை பற்றி உபதேசம் செஞ்சார், அவர் கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவிக்கவில்லை. முகமது நபிகளும் கடவுளை பற்றி உபதேசம் கொடுத்தார், அவர் இஸ்லாமிய மதத்தை தோற்றுவிக்கவில்லை. பின்னாடி வந்த மனிதர்கள் தான் மதத்தை உற்பத்தி செய்தார்களே ஒழிய கடவுளோ கடவுளுடைய தூதர்களோ மதத்தை உற்பத்தி செய்யவில்லை. இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். தர்மம் அப்படின்னு வரும்போது அதுல பல நிலைகள் இருக்கு. இப்ப கணக்குன்னு இருக்குன்னா கணக்குல பல நிலைகள் இருக்கு. ஆரம்ப நிலையில் இருக்கவங்களுக்கு ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா ரெண்டு, ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு அப்படின்னு சொல்லி தருவோம். கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நிலையில் நமக்கு சொல்லி தருவோம். பெருக்கிறதுக்கு சொல்லி தருவோம், வகுக்கிறதுக்கு சொல்லி தருவோம், இன்னும் பலவிதமான சிக்கலான கணக்கெல்லாம் சொல்லி தருவோம். நீ எத்தனாவது பா படிக்கிற? நாலாவது. ஓகே, நீ எத்தனாவது படிக்கிற? ஒன்பதாவது. ஓகே, நாலாவது படிக்கிற இந்த பையன்கிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள்லாம் அமைதியாக இருக்கணும். ஆறுலேருந்து மூணு கழிச்சா எவ்வளோ? மூணு. சரியாக சொல்லிட்டான் பையன். மூணுலேருந்து ஆறை கழிச்சா எவ்வளோ? ஆ, கழிக்க முடியாது. இதுதான் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்க, கரெக்டா? மூணுலேருந்து ஆறை கழிக்க முடியாது. சரி, இப்போ ஒன்பதாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன்கிட்ட கேட்போம், ஆறுலேருந்து மூணை கழிச்சா எவ்வளோப்பா? ஆறுலேருந்து மூணை கழிச்சா, ஆறுலேருந்து மூணை கழிச்சா மூணு, மூணுலேருந்து ஆறை கழிச்சா மைனஸ் மூணு. இது என்னப்பா இது? ஒருத்தருக்கு கழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல மைனஸ் மூணுன்னு சொல்லி தராங்களே. அது எப்படின்னா, அததுக்கு நிலைகள் இருக்கு. ஒருத்தர் ஒரே தர்மம், ஒருத்தருக்கு ஒரு இடத்துல பார்க்கும்போது முரண்பட்டதா தெரியும், இன்னொரு இடத்துல பார்க்கும்போது தான் அதனுடைய அர்த்தம் புரியும். மேலே போகும்போது ஒருத்தனுக்கு அதை எல்லாத்தையும் அதனுடைய நிலையில வச்சு பார்க்கும்போது ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி தர்மத்திலையும் மக்களுக்கு தகுந்த மாதிரி வேறுபடுது. நான் முதல்ல சொன்னேன், ஒரு கிரகஸ்தனுக்கு இருக்கக்கூடிய தர்மம் வேற, சன்னியாசிக்கு இருக்கக்கூடிய தர்மம் வேற. அதே மாதிரி இது வந்து ஒரு பிரிவுகள், சமுதாய பிரிவுகள், வர்ணத்தையும் ஆசிரமத்தையும் வச்சு இருக்கக்கூடிய தர்மம் வேறுபடுறது. இன்னொன்று என்னன்னா, ஒவ்வொருத்தருடைய குணத்திற்கு தகுந்த மாதிரியும் தர்மம் வேறுபடும். குணத்தை அடிப்படையில் வச்சுதான் வர்ணம் இருக்கு, இருந்தாலும் குணத்திற்கு தகுந்த மாதிரியும் தர்மம் வேறுபடும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். தமோகுணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில விஷயங்கள் பரிந்துரைக்கப்படலாம், அது சத்துவகுணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு முற்றிலுமா நிராகரிக்கப்படும். உதாரணத்திற்கு, தமோகுணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் கீழே மாமிசம் சாப்பிட்றதுக்கு அனுமதி தரப்படுது, போதை வஸ்துக்களை எடுத்துக்கொள்றதுக்கு அனுமதி தரப்படுது. ஆனால் சத்துவகுணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கான அனுமதி மறுக்கப்படுது. என்னங்க இது? உங்க சாஸ்திரத்துல ஒரு இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னொரு இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கே, என்னது இது அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா தர்மம் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடுது, சரியா? ஆனா இது எல்லாமே வந்து ஒரே விஷயத்தை பற்றி தான் சொல்லக்கூடியது. மக்கள் வெவ்வேறு நிலையில இருக்கிறதுனால வெவ்வேறு நிலைகள்ல தர்மமானது சொல்லி தரப்படுது. இப்ப அது மாதிரி கிறிஸ்தவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், இதெல்லாம் பகவான் சில தூதர்களை அனுப்பி சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார், அடிப்படையான விஷயங்களை, சில விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். அந்த விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட மக்களுக்கு ஆனது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அடிப்படை விஷயங்களை கூட அவங்க சொல்லித்தர வேண்டியிருக்கு. அவங்க முக்கியமான விதிமுறைகளில் என்ன ஒன்று சொல்கிறாரு, நீ வந்து உன்னுடைய சகோதரியோட உடலுறவு கொள்ளக்கூடாது அப்படின்னா, இது அந்த விஷயத்தை பெறக்கூடிய நபருடைய நிலை என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். எத்தகைய பண்பாடுடைய நபர்களாக இருந்தால் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை கூட சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு. ஆனால் விஷயங்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது தான், அதில் எந்த ஒரு முரண்பாடுகளும் கிடையாது. அதனால இது கடவுளை பற்றிய விஷயங்கள் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு நிலையில் இருக்கும், அதுதான் அடிப்படை. நமக்கு குறிப்பா இப்ப இஸ்கானுக்கு என்ன மதத்தை கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும்போது, இஸ்கான் அல்லது நம்மளுடைய கிருஷ்ண பக்தி இயக்கமானது எந்த ஒரு மதப்பிரிவையும் சார்ந்தது கிடையாது. நம் மதம் அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இவர் சொல்ற மாதிரி கிருஷ்ண மதம் அப்படின்னு நம்ம பேரு கொடுத்தோம்னா அது நம்ம உருவாக்குனதாயிடும். கிருஷ்ணர் என் நான் சொல்லக்கூடியதை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் கிருஷ்ண மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் எங்கேயுமே சொல்லலை. அதனால நம்மளுடைய கொள்கைகளுக்கு, தத்துவங்களுக்கு கிருஷ்ண மத கொள்கைகள் அப்படின்னு பேர் கொடுக்க முடியாது. அதே சமயத்தில் இந்து மத கொள்கைகள்னும் பேர் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்து மதம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். நம்ம பின்பற்றக்கூடியதானது சனாதன தர்மம் அல்லது நித்தியமான தர்மம். இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது, எல்லா நிலையிலும் பொருந்தக்கூடியது, எல்லா சூழ்நிலைகளையும் பொருந்தக்கூடியது. இந்த சனாதன தர்மத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். பேரளவிலான இந்து மதத்தை நம்ம கடைபிடிக்கக்கூடியவர்கள் கிடையாது. இந்து மதத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் பலவிதமான ஒற்றுமைகளை ஒருத்தர் பார்க்கலாம். அதனால பல நேரங்களில் நாங்கள் வந்து இந்து மதத்தை பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னு நினைக்கலாம். கிருஷ்ணரை இந்து கடவுள்னு சில பேர் நினைக்கிறாங்க, அதனால கிருஷ்ணரை வழிபடக்கூடியவர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. கிருஷ்ணர் இந்துக்களுக்கு மட்டும் கடவுள் கிடையாது, கிருஷ்ணர் உலகம் மொத்தத்துக்கும் கடவுள். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், அதுங்க மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புல் பூண்டுகள்ல இருந்து மிருகங்கள் வரைக்கும் எல்லா ஜீவன்களுக்குமே கிருஷ்ணர் தான் கடவுள். ஜீவன்களுக்கு மட்டுமல்ல உயிரற்ற ஜடத்திற்கும் அவரே கடவுள். சேத்தனச்சேத்தனானாம் ஏகோ பகுணாம் யோபிததாதி காமா, நித்தியோ நித்தியானாம், நித்தியமானவர்கள நித்தியமானவர், சேத்தனமானவர்கள சேத்தனமானவர். அந்த ஒரு முதலாளி எல்லாரையும் பராமரிக்கிறார். அதனால கிருஷ்ணரை வழிபடுறது அப்படிங்கிறது இந்த கொள்கைகளானது தாத்பரியமானது, எல்லோருக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பொதுவானது. இது எந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கும் உட்பட்டது கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஒரே தர்மம் தான், அந்த தர்மம் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தை தான் கிருஷ்ண பக்தி இயக்கத்துல மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்றோம். அதனால இதுக்கு நம்ம புதுசா ஒரு பேர் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மதம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை சேர்ந்ததாயிடும். கிருஷ்ண பக்தியை எந்த ஒரு மதத்தினுடைய பிரிவிற்கும் உள்ளார கொண்டு வரக்கூடாது. ஏன்னா ஒரு பிரிவுக்குள்ளார கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பொட்டி போட்டு அதை ஓரமாக ஒதுக்கிடலாம். அப்படி கிடையாது. இது கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவானது. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் இந்த விஷயத்தை நிறைய இடங்களில் சுட்டி காட்டுவார். நம்ம வந்து இந்து மதத்தை பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது, நம்மளுடைய பிரச்சாரமானது கிருஷ்ண பக்தி, சனாதன தர்மம், எல்லோருக்கும் பொதுவான ஒரு தர்மத்தை நம்ம பிரச்சாரம் பண்றோம் அப்படிங்கிறத பிரபுபாதர் எடுத்து சொல்றார். அதுதான் இவருடைய கேள்விக்கான பதில். இவருடைய மூன்றாவது கேள்வி, வைஷ்ணவர்களின் உடலில் திலகமிடும் 13 ஆலய அடையாளங்களில் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆலய அடையாளம் எது என மத்வ கௌடிய சம்பிரதாயம், மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் குறிப்பிடாதது ஏன்? இவருடைய கேள்வி தெளிவாக இல்லை. எனக்கு புரியறது என்ன அப்படின்னா, நம்ம திலகம் அணியும் போது ஓம் கேசவாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் மாதவாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ அப்படின்னு பகவானுடைய 13 திருநாமங்களை சொல்லி திலகம் அணிகிறோம். அந்த குறிப்பிட்ட இடங்களில் பகவான் வீற்றிருக்கிறத நம்ம அவர் அந்த குறிப்பிட்ட ரூபத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் இந்த கேள்வியிலேருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இதில் கிருஷ்ணர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு அவர் கேட்குறாரோன்னு எனக்கு தெரியுது. வேறு யாருக்காவது வேறு ஏதாவது விதத்தில் கேள்வியை புரிஞ்சுக்கிறீங்களா? கிருஷ்ணர் அப்படிங்கிற பேர் அதில் குறிப்பிடலையே, ஸோ கிருஷ்ணர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறார். கிருஷ்ணர் தன்னுடைய பல்வேறு வியாபகங்களின் மூலமாக பல்வேறு இடங்களில் வீற்றிருக்கிறார். அதனால நாராயணா, கோவிந்தா, மதுசூதனா, கேசவா, வாமனா இவங்களில் யாருமே கிருஷ்ணர்லேருந்து வேறுபட்டவங்க கிடையாது. அதனால் கிருஷ்ணர் ஒரு பக்தனுடைய உடலில் குடிகொண்டு இருக்கிறார். அதில் வேற என்ன சந்தேகத்திற்கு இருக்குது அப்படின்னு நினைத்தரலாம். கிருஷ்ணருடைய அடையாளம் எது? கிருஷ்ணர் எல்லாருடைய உடல்லையும் எல்லா அங்க துணுக்குகள்லையும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பகவான் பரமாத்மாவாக எல்லோருடைய இதயத்திலும் வெற்றியிருக்கிறார். அவரை நம்ம பரமாத்மாவாக ஏற்றுக்கொள்கிறோம். நான்காவது கேள்வி, ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திர பாடலில் மகிமை மிக்க ஸ்ரீ விஷ்ணுவின் தசாவதார வைபவ வரிசையில் ஸ்ரீகிருஷ்ணரை குறிப்பிடாமல் புத்தரை அவதாரமாக பாடியது சரியா? இங்க சுவாமி கேசவானந்தர் பல கேள்விகளுக்கு சரியா தவறா அப்படின்னு கேட்கிறார். இப்படி சரியா அப்படின்னு கேட்கறது மூலமா அந்த கேள்வி கேட்போருடைய ஒரு உள்ளெண்ணம் என்ன அப்படின்னா, இது தவறு, இப்படி செஞ்சிருக்காங்களே இது சரியா, அதுதான் அவர், அதுதான் கேள்வியோட எண்ணம். கரெக்ட், நம்ம எப்பவுமே அப்படிதான். அவர் நம்ம முன்னாடி இல்லை, நம்ம முன்னாடி இருந்து கேட்கல, இருந்தாலும் ஒரு பொதுவா ஒருத்தவங்க கேள்வி சரியா, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட நிறைய நேரங்களில் மக்கள் கேட்கறது உண்டு, கிருஷ்ணர் அத்தனை இளம் பெண்களோட நடனம் ஆடினாரே அது சரியா அப்படின்னா, சரியான்னு கேட்கறாங்க, ஆனா உள்ள மனதில் என்ன இருக்குன்னா இது தவறு, சரி இருந்தாலும் ஒரு சந்தேகத்தை கேட்போம் அப்படிங்கிற விதத்துல சரியான்னு கேட்கறாங்க. அது மாதிரி இவர் வந்து கிருஷ்ணருக்கு பதில புத்தரை பாடி வச்சு பாடியிருக்கிறாரு, யாரு? ஜெயதேவ் கோஸ்வாமி. ஜெயதேவ் கோஸ்வாமி செஞ்சது சரியா அப்படின்னு கேட்கிறார். ஆச்சாரியர்கள் செஞ்சதுல, அதுவும் ஜெயதேவ் கோஸ்வாமி போன்ற மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஜெயதேவ் கோஸ்வாமி மிகச்சிறந்த ஆச்சாரியர். அவர் தசாவதார ஸ்தோத்திரத்தை தன்னுடைய கீத கோவிந்தத்தினுடைய அறிமுகத்தில் எழுதுகிறார். கீத கோவிந்தமானது கிருஷ்ணருடைய லீலைகளை, அதுவும் குறிப்பாக கிருஷ்ணருடைய ராச லீலைகளை புகழ்ந்து பாடக்கூடியது கீத கோவிந்தம். அந்த கீத கோவிந்தத்திற்கான அறிமுகத்தில் தசாவதார ஸ்தோத்திரம் எழுதுகிறார். அந்த தசாவதார ஸ்தோத்திரத்தில் அவர் என்ன சொல்றார், கிருஷ்ணர், அதாவது இப்படியெல்லாம் அவதரித்த கிருஷ்ணரே இப்படி இங்க ராசலிலை பண்றார் அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுதான் அந்த தசாவதார ஸ்தோத்திரத்தினுடைய குறிக்கோள். வெறும்னு 10 பேர் பாடிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது கிடையாது. அங்க ஒவ்வொன்றையும் அவர் சொல்ற, கேசவ திருதா மீன ஷரீரா சுக்ர ரூபா, இப்படி ஒவ்வொரு தசாவதார ஸ்தோத்திரத்தினுடைய ஒவ்வொரு பாடலினுடைய 3வது வரியிலையும் கேசவ திருதா. கேசவ அப்படிங்கிறது பொதுவாக நாராயணருடைய எந்த பெயரை வேணா, யாரை நாராயணரை கூட குறிப்பிடலாம், இருந்தாலும் கேசவ அப்படிங்கிறது குறிப்பாக பகவான் கிருஷ்ணரை குறிப்பிடக்கூடியது. அதனால ஓ கிருஷ்ணா, மீனாக அவதரித்த கிருஷ்ணரே, உங்களுக்கு எல்லா வெற்றியும் உண்டாகட்டும். பன்றியின் உருவில் அவதரித்த கிருஷ்ணரே, உங்களுக்கு எல்லா வெற்றியும் உண்டாகட்டும். நரசிம்மராக அவதரித்த கிருஷ்ணரே, உங்களுக்கு எல்லா வெற்றியும் உண்டாகட்டும். ராமராக அவதரித்த கிருஷ்ணரே, உங்களுக்கு எல்லா வெற்றியும் உண்டாகட்டும். இப்படி பாடின்றவர் எப்படி கிருஷ்ணராக அவதரித்த கிருஷ்ணரே அப்படின்னு பாடுவாரா என்ன? கிருஷ்ணராக அவதரித்த கிருஷ்ணரேன்னு பாடுவாரா என்ன? கிடையாது. அவர் கிருஷ்ணரை பற்றி தான் பாடிட்டு வர்றார். கிருஷ்ணா நீ இப்படி எல்லாம் அவதரித்தாய் அப்படின்னு கிருஷ்ணரை பற்றி தான் பாடிக்கிட்டு வர்றார். அதுக்கு நடுவில் கிருஷ்ணர் எப்படி வருவார்? அங்க கிருஷ்ணர் வர்றதில்ல, அங்க வந்து புத்தரை அவர் அவதாரங்களில் ஒருவரா குறிப்பிடுறார். அதனால கிருஷ்ணர் அங்க வரலையே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் ஒரு அவதாரம் கிடையாது. கிருஷ்ணர் எல்லா அவதாரங்களுக்கும் மூலமா இருக்கார், அவதாரி. அதனால அவரை ஒரு அவதாரமா சுட்டி காட்டணும் அப்படிங்கிற அவசியம் ஜெயதேவ கோஸ்வாமிக்கு கிடையாது. அவர் அதனால தசாவதார ஸ்தோத்திரத்துல கிருஷ்ணரை குறிப்பிடவில்லை. ஐந்தாவது கேள்வி, ஸ்ரீராமானுஜர், ஸ்ரீமத்வர், ஸ்ரீநிம்பார்கர், ஸ்ரீ விஷ்ணு சுவாமி ஆகிய 4 அங்கீகரிக்கப்பட்ட குருமார்களின் சம்பிரதாயங்களில் ஏதேனும் ஒரு குருவிடம் வாழ்வில் பக்குவமடைய விரும்புவோர் சரணடைய வேண்டும். இந்த 4 குருசீட பரம்பரையில் வராத எந்த ஒரு நபரும் ஆன்மீக குருவாக முடியாது என 2012 ஜூலை மாத பகவத் தரிசனத்தில் பிரசுரமாகி உள்ளது. வேத கலாச்சாரத்தை புத்த மத பாதிப்பிலிருந்து மீட்டு மீண்டும் நிலைநாட்டியது ஸ்ரீ ஆதிசங்கர அவதாரத்தின் பிரதான நோக்கமாக இருந்தது என்றும், ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீமத் பகவத்கீதையையும் ஸ்ரீகிருஷ்ணரையும் புகழ்ந்து கவிதை மூலமாக தமது கிருஷ்ண பக்தியை வெளிப்படுத்துகிறார். இந்த கவிதைக்கு ஸ்ரீல பக்திவேதாந்த பிரபுபாதர் விளக்கம் தந்திருக்கும் விபரமும் தன்னையறியும் விஞ்ஞானம் என்ற நூலில் இருக்கிறது. ஸ்ரீ ஆதிசங்கரர் புத்த மத பாதிப்பிலிருந்து வேத கலாச்சாரத்தை மீட்டு தராவிடில் மத்வ கௌடிய வைஷ்ணவம், ஸ்ரீகிருஷ் சைத்தன்யரின் பக்தி இயக்கம் ஆகியவை தோன்றியிருக்க வாய்ப்பில்லை. எனவே அங்கீகரிக்கப்பட்ட குருமார்களின் பட்டியலில் ஸ்ரீ ஆதிசங்கரரை இஸ்கான் இயக்கம் இடம்பெற செய்யுமா? ஆதிசங்கரரை அங்கீகரிக்கப்பட்ட குருமார்களுடைய பட்டியலில் இஸ்கான் சேர்த்து கொள்ளுமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது குரு அப்படிங்கிறவர் அங்கீகரிக்கப்பட, சாதாரணமாக ஒரு இயக்கத்தினாலேயோ இல்லை வேற எதனாலேயோ அங்கீகரிக்கப்படக்கூடியவர் கிடையாது. குரு அப்படிங்கிறவர் அவருடைய குருவினால, சாஸ்திரத்தினால, சாதுக்களினால அங்கீகரிக்கப்படக்கூடியவர். குரு அப்படிங்கிறவர் சும்மா ஆதிசங்கர், ஓகே ஆதிசங்கருக்கு நம்ம வந்து ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி அனுப்பி விட்றலாம், அவரையும் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி நம்ம சங்கரரை கருதுறது கிடையாது. சங்கரர் அவரும் ஒரு ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ளப்படுறார். ஆச்சாரியர் அப்படின்னா யார் ஒருத்தர் தான் பேசக்கூடிய விஷயங்களின்படி வாழ்றாரோ அவர் ஆச்சாரியர். சங்கரரும் அது மாதிரி ஒரு ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்ளப்படுறார். அதே சமயத்தில் சங்கரருடைய கொள்கை அல்லது சங்கரர் கற்றுக் கொடுத்த அத்வைத்தமானது புறக்கணிக்கப்படுது. சங்கரர் தோன்றினதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கு. உலகம் மொத்தத்தையும் நாஸ்திகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக சங்கரர் தோன்றினார். அது இவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால் அவர் எழுதியிருக்கார். புத்த மத மாதிப்பிலிருந்து வேத கலாச்சாரத்தை மீட்பதற்காக சங்கரர் தோன்றினார். அதே சமயத்தில் அவர் இந்த விஷயத்துக்காக தோன்றினார் அப்படிங்கிறதுனால அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்களில் ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தும் கூட விஷம்தான், விஷத்தை வச்சு விஷத்தை முறிப்பாங்க. விஷத்தை வச்சு தானே விஷத்தை முறிச்சாங்க, அந்த விஷத்தை நம்ம சாப்பிடலாமே அப்படின்னா அது உகந்தது அல்ல. அது மாதிரி தான் சூன்யவாதம் அப்படிங்கிறது தான் புத்தர் கொண்டு வந்தார். புத்தர் மக்கள் எல்லாரும் குறிப்பாக கலியுகத்தில் கலியுகம் ஆரம்பமாகி மக்கள் வேத கலாச்சாரத்தை புறக்கணிச்சிட்டு வேதங்களுடைய பெயர்களில் நரபலி கொடுக்க ஆரம்பித்து வேதங்களுடைய பெயர்களில் பலவிதமான தவறுகளை செய்ய ஆரம்பித்தப்ப அதிலிருந்து மக்களை தடுத்து நிறுத்துறதுக்காக மிருகபலி, நரபலி, மிருகபலி, அதிலிருந்து மக்களை காப்பதற்காக தடுத்து நிறுத்துறதுக்காக புத்தர் வந்து அவர் மொத்த வேதங்களையும் நிராகரித்தார். வேதங்கள் எல்லாமே போய், வேதங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு அவர் அஹிம்சா பரதர்மா அப்படின்னு சொல்லி உபதேசித்தார். அகிம்சையை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தார். அதுதான் புத்தர் பண்ணது. புத்தருடைய கருத்தின்படி இறுதியில் எதுவுமே கிடையாது, வாழ்க்கைக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. ஆத்மா அப்படின்னு ஒன்று கிடையாது, பகவான் அப்படின்னு யாரும் கிடையாது, வாழ்க்கை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, உலகத்தில் எதுவுமே கிடையாது, எங்குமே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது புத்த மதத்தினுடைய கொள்கையாக இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தத்துவங்கள் கொள்கைகள் பிற்காலத்தில் வந்தவங்க கொடுத்தது, புத்தர் ஆரம்பத்தில் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்த்தாலும் சரி, புத்த மதமானது சமுதாயத்தில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினது.
அது ஏறக்குறைய நாஸ்திகம், ஏறக்குறைய இல்லை முற்றிலும் நாஸ்திகம்னு சொல்லலாம். ஏன்னா சூன்யவாதம், கடவுள்னு யாரும் கிடையாது, அப்போ என்னன்னு சொல்கிறது அதை நாஸ்திகம்னு சொல்லலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நாஸ்திகம் அப்படின்னா யார் ஒருத்தவங்க சாஸ்திரங்களை நம்பலையோ அவங்க எல்லாரும் நாஸ்திகர்கள், அதுதான் நாஸ்திகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். புத்த மதம் சாஸ்திரத்தை நம்புறது கிடையாது, அதனால அவங்க வந்து நாஸ்திகர்களாக கருதப்படுறாங்க. அந்த நாஸ்திகத்தை விரட்டுறதுக்காக இன்னொரு நாஸ்திகத்தை கொண்டு வந்தார் சங்கரர். சங்கரர் பிரச்சாரம் பண்ண அத்வைத்த கொள்கையின்படியும் கடவுள் அப்படின்னு யாரும் கிடையாது. அப்ப என்ன சொல்லுவீங்க, நாஸ்திகம் தானே சொல்லுவீங்க, கடவுள்னு யாரும் கிடையாது, நீயும் கடவுள் நானும் கடவுள் எல்லாரும் கடவுள், எல்லாரும் சேர்ந்ததுதான் கடவுள், எல்லாரும் பிரிஞ்சிருக்கிறது கிடையாது, எல்லாம் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, எல்லாருமே கடவுள் தான். இதுதான் சங்கரர் கொடுத்த அத்வைத்தவாதம். அப்ப அந்த அத்வைத்தவாதத்தை வச்சு ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணார்னா சங்கரர் பண்ணது, வேத சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கையை வச்சார், நம்பிக்கையும் கொண்டு வந்தார் மக்கள் கிட்ட. ரைட், நாஸ்திகன் அப்படின்னா ரெண்டு சொன்னேன் நான், கடவுள்ல நம்ப மாட்டான், சாஸ்திரத்தையும் நம்ப மாட்டான், இவன் நாஸ்திகன். சங்கரர் என்ன பண்ணாரு, சாஸ்திரத்தை நம்பினாரு, கடவுளை நம்பல. அல்லது சாஸ்திரத்தை பத்தி எடுத்து சொன்னாரு, சாஸ்திரத்தை இருந்து எடுத்து சொன்னாரு, ஆனா கடவுளை மறுத்து பேசினார். நீயும் கடவுள் நானும் கடவுள்னு சொல்லி ஒரு மறைமுகமான நாஸ்திகத்தை பிரச்சாரம் பண்ணார். அதுதான் சொன்னேன், விஷத்தை விஷத்தை வச்சு எடுத்தார். அது மாதிரி புத்த மதத்தினால ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து வேத சாஸ்திரங்களை மீட்டு வெளியில கொண்டு வந்தார் சங்கரர். அந்த பணிக்காக நிச்சயமா நம்ம சங்கரருக்கு பாராட்டுதல் தெரிவிக்கிறோம். ஆனா அதே சமயத்துல சங்கருடைய கொள்கையை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது இன்னொரு வகையான நாஸ்திகம், அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இவரே முன்னே சொல்லியிருந்தார், முன்னாடி கேள்வியில சொல்லியிருந்தார், புத்தரே அவதாரமாக பாடியிருக்காரே அப்படின்னா புத்தர் ஒரு அவதாரம், பகவானுடைய அவதாரமே வந்து சூன்யவாதத்தை பிரச்சாரம் பண்ணார். அந்த பகவானே நம்ம எடுத்துக்கிறது இல்லையே, புத்தர் சொன்னதையே நம்ம எடுத்துக்கிறது இல்லையே, புத்தரையே அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியரை நம்ம ஏற்கிறது கிடையாதே. அப்படி இருக்கும்போது சங்கரரை எப்படி ஏற்க முடியும்? ரெண்டு பேருமே நாஸ்திகத்தை தான் பரப்புனாங்க. நாஸ்திகத்தை ரெண்டு பேரும் பரப்பின காரணத்தினால ரெண்டு பேரையுமே நம்ம ஏற்கிறது கிடையாது. அதன் பிறகு வந்த வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. ஏன்னா முன்னே சொன்ன மாதிரி இந்த இஸ்கான் அகிலோலோ கிருஷ்ண பக்தி இயக்கம் நம்ம வந்து யாரை ஏற்றுக்கொள்ள முடியாது, நிராகரிக்க முடியாது. சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, பூர்வீக ஆச்சாரியர்கள்ங்கிறத பார்த்து தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். பத்ம புராணத்துல சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்றார், நான் கலியுகத்தில் இருக்கக்கூடிய மக்களை குழப்பறதுக்காக ஒரு பிராமணருடைய வடிவத்தில் ஒரு சன்னியாசியுடைய வடிவத்தில் போய் மக்களுக்கு தவறான கொள்கைகளை பிரச்சாரம் செய்வேங்கிறார். அவர் தான் சங்கரர். சங்கரர் சிவபெருமானுடைய அவதாரம், சிவபெருமான் மிகச்சிறந்த பக்தர், அதனால சங்கரருடைய உண்மையான நிலை பக்தர் தான் அவரும். ஆனால் அவர் பரப்பின கொள்கை தவறான கொள்கை. சில நேரங்களில் சங்கரர் தன்னுடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தி இருப்பார், அதான் சில நேரங்களில் அவர் தன்னுடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தி இருப்பார். தான் ஒரு வைஷ்ணவன் அப்படிங்கறத வெளிப்படுத்துவார். பஜகோவிந்தம் 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 மூடமதே கோவிந்தம் பஜ மூடமதே. அது மட்டுமில்லாமல் பகவத்கீதைக்கான அவருடைய கவிதையிலையும் அவர் பகவத்கீதையை புகழ்ந்துரைச்சிருப்பார். நாராயணோ பரோ வியக்தாத், நாராயணர் எல்லா வியக்திகளுக்கும் பரவமானவர். அதுவும் சில நேரங்களில் அவர் சங்கரர் சொல்லித்தரார். ஆனால் அவருடைய முக்கியமான பாஷ்யத்தில் அவர் கடவுள் இருக்கிறத, அதாவது நமக்கு அப்பால இன்னொருத்தர் நம்மை விட பெரியவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் மறுக்கிறார். அதனால சங்கருடைய கொள்கை நம்ம எடுத்துக்கொள்வது கிடையாது. அதனால சங்கரர் அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியராக கணக்கில் வர்றது கிடையாது. இந்த அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது நம்ம உருவாக்க முடியாது. சாஸ்திரத்தில் பத்ம புராணத்திலே சொல்லியிருக்கு, இந்த நான்கு சம்பிரதாயங்கள் கலியுகத்தில் தோற்றுவிக்கப்படும், இதை தோற்றுவிக்கப்படக்கூடிய ஆச்சாரியருடைய பெயர் முதற்கொண்டு சாஸ்திரத்துல ஏற்கனவே இருக்கு. அங்க சங்கரருடைய பெயர் இல்லையே, வேற சங்கரர் வேற விதமா சொல்லப்பட்டிருக்க. அவர் கொடுக்கப்படக்கூடிய கொள்கையானது நிராகரிக்கப்பட வேண்டும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால சங்கரரை நம்ம சம்பிரதாயத்தில் ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஆறாவது கேள்வி, சோதனைகளில் வெற்றி கண்ட பக்தனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் வழங்கும் கருணை பிரம்மமாகும். ஏனென்றால் ஸ்ரீகிருஷ்ணர் தாம் பரபிரம்மம் என்பதால் பரமசூக்ஷமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் பூரண சத்தியத்தை அருவம் என்று சங்கரர் கூறும்போது கடவுள் இருப்பதை மறைமுகமாக மறுத்து மாயாவாதம் செய்வதாக அறிய முடிகிறது. இதையே ஸ்ரீகிருஷ்ணரும் தான் பரபிரம்மன் மேலும் தான் பரமசூக்ஷம் என்று கூறியிருப்பதால் தாம் அருவம்தான் என சுயமாக ஏற்று நேர்முகமாகவே கடவுளை மறுப்பதாக சிந்திக்க இடம் இருப்பதால் இதை உண்மை என ஏற்பதா? இஸ்கான் இயக்கமும் ஒரு வகையில் மாயாவாத இயக்கமா? இந்த கேள்வி யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதா? ரிப்பீட், நானும் பல தடவை ரிப்பீட் பண்ணி பார்த்தேன், அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கறது தெளிவா புரியல. சோதனைகளில் வெற்றி கண்ட பக்தனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் வழங்கும் கருணை பிரம்மமாகும். பிரம்மம்னா அவர் என்ன அர்த்தம் சொல்றாருங்கிறதும் தெரியாது. ஏனென்றால் ஸ்ரீகிருஷ்ணர் தான் பரபிரம்மன் என்பதால் பரமசூக்ஷமாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். பரபிரம்மன் என்பதால் பரமசூக்ஷமாக இருக்கிறேன், என்ன சொல்ல வர்றாருன்னு தெளிவா புரியல. ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் பூரண சத்தியத்தை அருவம் என்று சங்கரர் கூறும்போது கடவுள் இருப்பதை மறைமுகமாக மறுத்து மாயாவாதம் செய்வதாக அறிய முடிகிறது. ஓகே, அது புரியுது. அதாவது பூரண சத்தியத்தை அருவம் அப்படின்னு அவர் சொல்லி கடவுள் இருப்பதை மறுக்கிறதுனால அது வந்து மாயாவாத கொள்கைன்னு சங்கரருடையது அப்படின்னு சொல்றீங்க. இதே விஷயத்த கிருஷ்ணன் சொல்றாரு, இஸ்கானும் சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க வரார் ஏதோ விதத்துல. ஆனா எப்படி எந்த விதத்துல சொல்றோம், எங்க கிருஷ்ணன் சொல்றார், பகவத்கீதையில சொல்றாரா, பாகவதத்துல சொல்றாரா, வேற எங்க சொல்றார், அதனுடைய தெளிவான விளக்கம் இங்க கொடுக்கல. அதனால இதுக்கு என்ன கேட்க வர்றாருன்னு புரியாம நம்ம என்ன பதில் சொல்றது? நம்ம அதாவது கிருஷ்ணர் ஒரே சமயத்தில் அருவமாகவும் இருக்கிறார், உருவமாகவும் இருக்கிறார். அதுதான் நம்ம சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுத்தார், அதுதான் சாஸ்திரங்களையும் இருக்கு. கிருஷ்ணர் மூன்று விதங்கள்ல உணரப்படுறார். ஒன்னு சாக்ஷாத் கிருஷ்ணராக, இன்னொன்று பரமாத்மாவாக, இன்னொன்று எங்கும் பரவியுள்ள பிரம்மனாக. இப்படி மூன்று நிலைகள்ல பகவான் உணரப்படுகிறார். ஒவ்வொன்றும் பகவானை பற்றிய வெவ்வேறு நிலைகள். ஆரம்ப நிலையில ஒரு தூரத்துல ஒரு மலை இருக்கு அப்படின்னா அந்த மலையை நம்ம போய் அந்த மலையை தூரக்கிறந்து பார்க்கும்போது அங்க ஒரு வகையான சாம்பல் நிறத்துல தெரியும். தூரக்கிறந்து பார்க்கும்போது கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தோம்னா பச்சை நிறத்துல மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் தெரியும். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போகும்போது அங்க இருக்கக்கூடிய பழங்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பகவானை தூரக்கிறந்து பார்க்கும்போது எங்கும் பரவி இருக்கக்கூடிய பிரம்மனாக ஒருத்தர் பார்க்கலாம், கொஞ்சம் அணுகும்போது பரமாத்மாவாக பார்க்கலாம், இன்னும் பக்கத்தில் போகும்போது சாக்ஷாத் முழுமுதற் கடவுளாக பகவான் கிருஷ்ணராக விஷ்ணுவாக ஒருத்தரால் பார்க்க முடியும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய கொள்கை. இதில் இவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படிங்கிறது புரியல. அதனால் அடுத்த கேள்விக்கு போகலாம். சிக்ஷா குரு, தீக்ஷா குரு மேலும் ரித்விக் குரு என்பது யார் யாரை குறிக்கிறது? ஒவ்வொரு குருவுக்கும் உள்ள சிறப்பு அம்சங்கள் யாவை? சிக்ஷா குரு அப்படின்னா, சிக்ஷா அப்படின்னா சிக்ஷை அல்லது உபதேசங்கள், அறிவுரை, கல்வி எப்படி நான் சொல்லலாம். சிக்ஷா குரு அப்படின்னா யார் ஒருத்தர் உபதேசம் கொடுக்கிறாங்களோ அவர். தீக்ஷா குரு அப்படின்னா யார் ஒருத்தர் தீட்சை கொடுக்கிறாரோ அவர். சிக்ஷா குரு எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் ஒருத்தருக்கு, தீக்ஷா குரு ஒருத்தர் தான் இருக்க முடியும். தீக்ஷா குரு அப்படிங்கிறவர் குறிப்பா யார் ஒருத்தர் மந்திரங்களை சொல்லித்தராரோ, மந்திரங்கள் கொடுக்கிறாரோ, அவர் ஒருத்தர் பகவானை வழிபடுறதுக்கு சில மந்திரங்கள் தேவைப்படும், அந்த மந்திரங்களை கொடுக்கக்கூடியவர் தீக்ஷா குரு. தீக்ஷா குருவும் சிக்ஷா குருவாக செயல்படலாம், பல நேரங்களில் தீக்ஷா குருவும் சிக்ஷா குருவாக செயல்படலாம். அதே சமயத்தில் சிக்ஷா குரு அப்படிங்கிறவர் யார் ஒருத்தர் உபதேசங்கள் கொடுக்கிறாரோ அவர் நம்மளை வழிகாட்டக்கூடிய ஒரு பக்தர், நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு பக்தர் சிக்ஷா குரு அப்படின்னு அழைக்கப்படுறார். அன்றாட விஷயங்களில் நமக்கு வந்து அறிவுறுத்தி எப்படி செய்யணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, இந்த மாதிரியான உபதேசங்களை கொடுத்து நம்மளை வழி நடத்தக்கூடியவர் சிக்ஷா குரு. தீக்ஷா குரு அப்படிங்கிறவர் நமக்கு மந்திரங்களை கொடுத்து நமக்கு நமக்கு மந்திரங்களை சொல்லித்தரக்கூடிய, குறிப்பாக அந்த மந்திரங்களை கொடுக்கறனால அவர் தீக்ஷா குருவா அழைக்கப்படுறார். எவ்வளவு பேர் வேணாலும் சிக்ஷா குருவா இருக்கலாம், ஆனால் தீக்ஷா குரு ஒருத்தர் தான் இருக்க முடியும். தீக்ஷா குருவுக்கும் சிக்ஷா குருவுக்கும் வேற்றுமை கிடையாது. இது சாஸ்திரங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. ரித்விக் குரு அப்படிங்கிறது, ரித்விக் அப்படின்னா ஒரு பூஜாரின்னு சொல்லலாம். சில நேரங்களில் தீட்சை கொடுக்கக்கூடிய குருவினால தீட்சை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க முடியல. அவர் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஸ்ரீல பிரபுபாதர் அவர் உலகம் முழுக்க பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். எல்லா இடத்துலையும் அவருடைய சிஷ்யர்கள் நிறைய பக்தர்களை உருவாக்குனாங்க. அந்த பக்தர்கள் எல்லாரும் தீட்சை பெறணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீல பிரபுபாதரால் எல்லா இடத்துக்கும் போய் அவங்கவுங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியாது. அவங்களும் ஸ்ரீல பிரபுபாதர் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாரும் வந்து தீட்சை பெறவும் முடியாது. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய சிஷ்யர்களில் சில பேரை ரித்விக் குருவாக நியமித்தார். ரித்விக் குரு அப்படின்னா பூஜாரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீல பிரபுபாதருக்கு கடிதம் எழுதுவாங்க, பிரபுபாதர் இந்த மாதிரி எங்களுடைய கோயிலில் 20 பேர் தீட்சைக்கு இருக்கிறாங்க, இது இதெல்லாம் அவங்களுடைய பெயர் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. பிரபுபாதர் சில நேரங்களில் ஜபமாலையை ஜபிச்சு கொடுப்பார், சில நேரத்தில் பேர் மட்டும் அனுப்புவார், இவங்களுடைய பேர் இது, இவங்களுடைய பேர் இது, பேரை மாற்றி கடிதத்தில் அனுப்புவார், ஜபமாலையும் சேர்த்து அனுப்புவார். சில நேரத்தில் ஜபமாலை அனுப்ப மாட்டார், யாருக்கு பண்ணுறாங்களோ அவங்க ஜபம் பண்ணி கூட கொடுப்பாங்க. அப்போ அது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பூஜாரியாக செயல்படுவாங்க அந்த இடத்துல. ஸோ அவங்க வந்து ரித்விக் குரு அப்படின்னு, ஆக்சுவலி ரித்விக் குருன்னு சொல்ல மாட்டான், ரித்விக் பூஜாரி அப்படின்னு அழைக்கப்படுறது உண்டு. அந்த வழிமுறையானது ஸ்ரீல பிரபுபாதருடைய மறைவிற்கு பிறகு, ஏன்னா அது ஆச்சாரியருடைய குறிப்பிட்ட அனுமதியின் பேரில் நடத்தப்பட்ட ஒன்று. ஏன்னா ஆச்சாரியர் எல்லா இடங்களிலையும் பிரயாணம் செய்ய முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தினால. அதன் பிறகு ஸ்ரீல பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் சிக்ஷா குருவாகவும் தீக்ஷா குருவாகவும் செயல்பட்டு வராங்க. சில பேர் இன்னும் ஸ்ரீல பிரபுபாதர் ரித்விக் குருவா, ஸ்ரீல பிரபுபாதரே என்னுடைய குருவா செயல்படணும் அப்படின்னு ஆசைப்படலாம். ஆனா அது முறையானது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுடைய பார்வையிலிருந்து மறைந்து விட்டார், அவருடைய சிஷ்யர்கள்டிருந்து சிக்ஷா தீக்ஷா பெறலாம், ஸ்ரீல பிரபுபாதர்கிட்டிருந்தும் சிக்ஷா பெறலாம். அவருடைய புத்தகங்களின் வடிவத்துல, ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசங்களின் வடிவத்தில் பிரபுபாதர்கிட்டிருந்தும் நம்ம உபதேசங்களை பெறலாம். அடுத்த கேள்வி, ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் ஆன்மீக குரு ஸ்ரீல பக்தி வேதாந்த பிரபுபாதர் 1970 லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் பத்திரிகை ஆசிரியருக்கு எழுத கடிதத்தில், கிருஷ்ண உணர்வு இயக்கம் செயற்கையாக புனையப்பட்ட கருத்தல்ல, இந்த இயக்கத்தை நன்றாக ஆராய்ந்து அறியும்படி எல்லா பண்டிதர்களையும் தத்துவ ஞானிகளையும் மத வல்லுநர்களையும் பொதுமக்களையும் வரவேற்கின்றோம், ஒருவர் அக்கறையுடன் ஆராய்ந்தால் இந்த மாபெரும் இயக்கத்தை உயர்வை புரிந்து கொள்ளலாம் என குறிப்பிட்டிருந்தார், மிக்க மகிழ்ச்சி. இஸ்கான் இயக்கத்தை பற்றி நன்றாக ஆராய்ந்தறிய ஆவலாக உள்ளோம், எனக்கு இந்த வாய்ப்பை இஸ்கான் வழங்குமா? நிச்சயமா ஒருத்தருக்கு இஸ்கானை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு இஸ்கான் பூரண வாய்ப்பை ஒருத்தருக்கு வழங்கு. யாரெல்லாம் இஸ்கானை பற்றி தெரிந்து கொள்ள நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறோம் இல்லையா என்ன? ரமாய பிரபு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறோமா? எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறோம். எதுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம்? அவருக்கு தெரியல எதுக்கு வாய்ப்பு கொடுக்கறோன்னு. எல்லாரும் இஸ்கானை பற்றி ஆராய்ந்து அறியறதுக்கு ஆவலா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறோம், நிச்சயமா வாய்ப்பு கொடுக்கறோம். நம்மளுடைய புத்தகங்கள் நிறைய இருக்கு, இந்த புத்தகங்களை நல்லா ஆராய்ந்து படிக்கலாம், பக்தர்கள்ட்ட இருந்து ஆராய்ந்து கேட்கலாம். அது அந்த வாய்ப்பு பூரணமாக இஸ்கான்ல வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி 9. வங்காளத்தை ஆண்ட இஸ்லாமிய சந்துகாசி என்ற மன்னனிடம் ஸ்ரீ சைத்தன்யனின் பக்தி இயக்கத்தை பற்றி இஸ்லாமியர்களும் இந்து மத புரோகிதர்களும் புகார் கொடுத்த போது நடைபெற்ற நீண்ட விவாதத்தில் குரானையும் இந்து மத சாஸ்திரங்களையும் பயன்படுத்திய விவரம் இஸ்கான் புத்தகத்தில் உள்ளது. இஸ்கான் இந்து மதத்தை சார்ந்ததும் அல்ல, இஸ்கான் இந்து மதத்தை பிரச்சாரம் செய்கிறது என்பது உண்மையும் அல்ல என்ற நிலையில் ஸ்ரீ சைத்தன்யர் இந்து மத சாஸ்திரங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. சாஸ்திரங்கள் எந்த மதத்தையும் சார்ந்தது கிடையாது. சாஸ்திரங்கள், வேத சாஸ்திரங்கள் சனாதன தர்மத்தை சார்ந்தது, இந்து மதத்தை சார்ந்தது கிடையாது. அதனால அது இந்து மதத்தை சார்ந்த சாஸ்திரங்கள் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. சனாதன தர்மத்தை போதிக்கக்கூடிய சாஸ்திரங்களை சைத்திரி மகாபிரபு உபயோகப்படுத்தினார், அவ்வளவுதான். சனாதன தர்மத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர் சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திரங்களை உபயோகிக்கிறார். அதுல என்ன சிரமம் இருக்கு புரிந்து கொள்றதுல? எந்த சிரமமும் கிடையாது. சாஸ்திரங்களையும் சேர்த்து ஒரு பொட்டிக்குலார அடைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இந்து மதம் அப்படிங்கிற முன்னே சொன்ன மாதிரி இந்து மதம் அப்படிங்கிற பொட்டிக்குலார சாஸ்திரத்தையும் கொண்டு போய் அடைச்சோம்னா அது சரி கிடையாது. அதனால இந்த கேள்விக்கு பதில் அவர் இந்து அப்படிங்கிறது உடலோட அடையாளப்படுத்திக்கிறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. 10வது கேள்வி. ஸ்ரீமத் பகவத்கீதை வர்ணாசிரமத்தின் குறிக்கோள் பற்றிய விபரமான கட்டுரை 2011 டிசம்பர் மாத பகவத் தரிசனம் பதிப்பில் பகவத்கீதையும் ஜாத்தியும் என்ற தலைப்பில் வெளியாகி இருக்கிறது. மனுஸ்மிருதி மற்றும் பராசர யாக்ஞவால்கர் ஆகியோரின் நூல்களின் அடிப்படையில் உள்ள வர்ணாசிரமம் பற்றிய விவரங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வர்ணாசிரமம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். வர்ணாசிரமத்தினுடைய கொள்கைகள், வர்ணாசிரமத்தை பின்பற்ற வேண்டியவை அப்படிங்கிறது ரொம்ப விபரமான ஒன்று. அதை நிச்சயமா இவர் சொல்ற மாதிரி மனுஸ்மிருதியில, குறிப்பா மனுஸ்மிருதி, அதன் பிறகு பராசரர், யக்ஞவால்கர் இவங்களும் ஸ்மிருதிகள் எழுதி வர்ணாசிரம தர்மத்தை பற்றி எடுத்து சொல்லியிருக்காங்க. மனுஸ்மிருதி மற்ற இரண்டை காட்டிலும் முக்கியமானதாக சொல்லப்படுது. இவங்க எல்லாரும் வர்ணாசிரம தர்மத்தை எடுத்து சொல்றாங்க. இருந்தாலும் இந்த வர்ணாசிரம தர்மம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையா பகவத்கீதை அமையுது. கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வரி அமையுது, குண கர்ம விபாகஷ. கிருஷ்ணரே கீதையில பின்னாடி ஜாத்தியை பற்றி இன்னும் விவரிக்கிறார். ஒவ்வொருத்தருடைய பிராமணருடைய கடமை என்ன, சத்திரியருடைய கடமை என்ன, வைஷ்யருடைய கடமை என்ன, சூத்ரருடைய கடமை என்ன, இதை கிருஷ்ணர் கீதையில பின்னாடி விளக்குறார். ஆனா ஆரம்பத்துல கிருஷ்ணர் நிலைநாட்டுறார் குண கர்ம விபாகச, ஒருத்தருடைய குணத்தையும் கர்மத்தையும் அடிப்படையாக வைத்து பிரிக்கப்படுது அப்படின்னு. அதே விஷயங்களை மனுஸ்மிருதி, பராசர, யாக்ஞவால்கர் இவங்க வெவ்வேறு நிலைகள்ல எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஸ்மிருதிகள்ல. இதுல அதனுடைய அடிப்படையில வழங்குமாறு கேட்டுக்கிறோம் அப்படின்னா இவர் என்ன கேள்வி உள்ள என்ன வச்சு கேட்கிறார் அப்படிங்கிறது புரியல. எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒரு எனக்கு கேள்வி தெளிவில்லாததுனால ஒரு கற்பனை என்ன அப்படின்னா, மனு யக்ஞவால்க பராசர இவர்களுடைய ஸ்மிருதிகளை பார்க்கும் போது படிக்கும் போது அதிகபட்ச நம்ம பார்க்கும்போது பொதுவா ஜாதி அப்படிங்கறத பிறப்பின் அடிப்படையில அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதா இருக்கு. அதனால நீங்க வந்து எப்படி குணத்தையும் கர்மத்தையும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு நினைக்கிறேன். அவர் நேரடியா கேட்கிறார். அப்படி எடுத்துக்கொண்டாலும் ஒன்று என்னென்னா, எல்லாமே கர்மத்தின் அடிப்படையில் நடக்குது. ஒருத்தன் பிராமண குடும்பத்தில் பிறவி எடுக்கிறான் அப்படின்னா அவன் அதற்கு தகுந்த கர்மம் செய்தவனாக இருக்க வேண்டும். அதனால் பொதுவாக ஒருத்தருடைய ஜாத்தியை வடிவமைக்கிறதுல பிறப்பு அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் பிறப்பு மட்டுமே பங்கு அல்ல, அதுவும் குறிப்பாக கலியுகத்தில் ஜாதி அப்படிங்கிறது பல நிலைகளில் மாற்றம் அடைஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தருடைய பிறப்பை மட்டும் வைத்து சொல்ல முடியாது. மனுஸ்மிருதி பல உபதேசங்களை கொடுத்திருந்தாலும் மனுஸ்மிருதியினுடைய அடிப்படை பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்லக்கூடிய அந்த எல்லாவற்றுக்கும் அடிப்படை அதுதான், குணமும் கர்மமும். அதன் அடிப்படையில் தான் மெத்தது எல்லாம் வருது. அதனால் பௌத்திகமான ஜாத்தியை பகவத்கீதை பரப்புறது கிடையாது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு மேலே இவருடைய கேள்வி தெளிவில்லைங்கிறதுனால விவாதிக்கிறதுல அர்த்தம் இல்லை. 11வது கேள்வி, இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கலாம் சிலருக்கு. சம்பூகன் என்பவன் வால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் வரும் ஒரு நபர். பிறப்பால் சூத்ரனான சம்பூகன் மனு தர்மத்திற்கு எதிராக பிராமணர்கள் மட்டுமே செய்ய வேண்டிய தவத்தை செய்தான் என்ற குற்றத்திற்காக அயோத்தி அரசர் ஸ்ரீராமச்சந்திர பிரபு சம்பூகனின் தலையை வெட்டுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த செயலை ஸ்ரீராமர் செய்தது சரியா தவறா? ராமருக்கே கொக்கி போடுறார். அதாவது ராமர் செஞ்சது சரியா, ராமர் எப்படி இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு இங்க கேள்வி கேட்கிறார் இவர். ராமர் எப்படி சம்பூகனுடைய தலையை வெட்டலாம்? சம்பூகன் ராமாயணத்தில் வரக்கூடியது ஒரு சூத்ரன், அவன் தவம் செஞ்சுட்டு இருப்பான். தவம் செய்யறது பிராமணர்களுடைய பணி, சூத்ரர்களுடைய பணி கிடையாது. அதனால ஸ்ரீராமர் தன்னுடைய நாட்டில் வர்ணாசிரம தர்மம் மீறப்படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை சொல்லி சம்பூகனுடைய தலையை வெட்டுறத நம்ம உத்தரகாண்டத்தில் பார்க்கிறோம். இப்ப கேள்வி என்னன்னா, எப்படி அவர் வெட்டலாம்? ஒருத்தருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுதுங்கிற பட்சத்தில் எப்படி ராமர் சம்பூகனோட தலையை வெட்டலாம்? இது பல இடங்களில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தினரும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஒன்று என்ன அப்படின்னா, பகவான் ராமர் என்ன செயல்களை செய்தாலும் அது சரிதான். அதை முதல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். பகவானோ பகவானுடைய பல்வேறு அவதாரங்களோ எந்த விதத்திலையும் என்றும் எந்த ஒரு தவறான செயல்களும் செய்ய போறது கிடையாது. அவர்களுடைய லீலையை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளணும். சாஸ்திரம் நமக்கு ராமர் ஏன் சம்பூகனை வெட்டினார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கங்களை சொல்லித்தரு. உண்மையில் சம்பூகன் ஒரு சூத்ரன் அல்ல, சம்பூகன் ஒரு அசுரன். கிருஷ்ணர் கீதையில சொல்ற பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம், விநாசாய துஷ்கிருதாம். யாரெல்லாம் துஷ்கிருத்தினர்கள், யாரெல்லாம் அசுரர்களோ அவங்கள விநாசனம் பண்றதுக்காக சம்பவாமி யுகே யுகே, யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன். அப்ப அசுரனை ராமர் எப்படி கொல்லலாம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா அது கேள்வி கேட்பவர்களுடைய முட்டாள்தனம். இல்ல பல பேருக்கு அவன் அசுரன்கிறது தெரியாது, அதுதான் வாஸ்தவம். பெரும்பாலான இடத்துல பார்த்தோம்னா சம்பூகன் ஒரு அசுரன் அப்படிங்கிறது தெரியாது. சம்பூகன் உண்மையில் சம்பூகனுடைய பெயர் ஜங்கன். ஜங்கன் அப்படிங்கிற பெயரில் அவன் ஒரு அசுரனாக இருந்தான். அவன் பார்வதியை திருப்தி செய்து பார்வதி கிட்டிருந்து ஒரு வரம் வாங்குவான். என்ன வரம் அப்படின்னா, கல்பந்தோறும் வாழ்றதுக்கு வரம் வாங்குவான். ஒரு கல்பம் முழுக்க வாழ்றதுக்கு வரம் வாங்குவான். அந்த வரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவானா, ஒரு சூத்ரனுடைய வடிவத்தில் அவன் வந்து தபஸ்யா பண்ணுவான். எதுக்கு தபஸ்யா பண்ணுவான் அப்படின்னா, பார்வதியினுடைய கணவன் ஆகணுங்கிறதுக்காக தபஸ்யா பண்ணுவான். வரம் கொடுத்தவங்களுக்கு கணவனாகணும், அல்லது வரம் கொடுத்தவனோட கணவனை கொன்னுட்டு தான் வரம் கொடுத்தவங்களுக்கு கணவன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தபஸ்யா பண்ணுவான் அந்த சம்பூகன். இப்ப சொல்லுங்க, ராமர் சம்பூகனை கொன்னது நியாயமா இல்லையா? நம்ம முடிவு பண்றதுக்கு முதல்ல நமக்கு தகுதி கிடையாது. ராமர் எது செஞ்சாலும் அது நியாயம்தான், நியாயத்தை தவிர வேற எதையும் அவர் செய்ய மாட்டார். அதை முதல்ல புரிஞ்சுப்போம். ஆனா சம்பூகனுடைய பின்னணி தெரியல அப்படின்னா யோசிப்பாங்க, எப்படி ஏன் ராமர் இப்படி செஞ்சாரு? சரி, பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு புரியல ராமர் ஏன் இப்படி செஞ்சாருன்னு எனக்கு புரியல, சரி பரவாயில்ல ராமர் செஞ்சா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு பக்தர்கள் போயிடுவாங்க. அசுரர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்க பார் ராமர் தப்பு செஞ்சிருக்கார், பார் பார் பார்னு கத்துவான். ஆடா பாவி, ராமர் செஞ்சது என்னன்னு உனக்கு தெரியுமாயா? ராமர் ஒரு அசுரனை கொன்னார் சம்பூகன். சம்பூகன் வந்து சிவபெருமானுடைய ஸ்தானத்தை அபகரிக்கணும்னு நினைச்சான், அதுக்காக தவம் பண்ணின்றான். அவன் என்ன இறை உணர்வையும் தன்னுணர்வையும் உணர்றதுக்காக தப்பசா பண்ணின்றான்னா? கிடையாது. தபஸ்யாவினுடைய குறிக்கோள் தவறானதா இருக்கு, அதனால அவனை பகவான் ராமர் கொன்னார். இதுதான் சாஸ்திரத்துல நம்ம பார்க்கிறோம். இது பல்வேறு சாஸ்திரங்கள்ல இருந்து ஸ்ரீபாத் மத்வாச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். இந்த விளக்கத்தை மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்துல அவர் சொல்றார். அது மட்டும் இல்லாம இந்த விளக்கத்துக்கான ஒரு சின்ன தகவல் வால்மீகி ராமாயணத்திலையும் இருக்கு. 776:2 இருக்கு வால்மீகி ராமாயணத்திலையும் இதுக்கான தகவல். விரிவான தகவல் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, இருந்தாலும் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற சாஸ்திரங்களில் இதை பற்றி இருக்கக்கூடியத ஆச்சாரியர் மத்துவர் விளக்கம் கொடுக்கிறார். அடுத்த கேள்வி, 12வது கேள்வி, இதுவும் பொதுவான கேள்விகளில் ஒன்று. தென்னிந்தியாவில் அயோத்திய அரசர் ஸ்ரீராமர் தன் பரிவாரங்களுடன் தங்கியிருந்த போது தமிழ்நாட்டின் தென்கோடியில் உள்ள கடற்கரையின் மணலை கொண்டு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டிய அவசியம் ஸ்ரீராமருக்கு ஏற்பட்டது ஏன்? அந்நிகழ்ச்சியை சார்ந்து அந்த இடம் ராமேஸ்வரம் என்ற பெயரில் ஓர் ஊர் உருவாகியுள்ளது. வைஷ்ணவ அவதார புருஷர் ஸ்ரீராமபிரான் சிவனை வழிபடுவது முறையா?
மறுபடி இது சம்பந்தமா நம்ம பகவத் தரிசனத்திலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தோம். இவருக்கு இந்த உபன்யாசத்தை நான் அனுப்பி வைக்கும்போது அதையும் சேர்த்து அனுப்பலாம். இருந்தாலும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, ராமர் மரியாதை புருஷோத்தமர், எப்படி மக்கள் மற்றவர்கள் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறதுக்காக நடந்தார். அந்த விதத்துல அவர் சிவபெருமானை வழிபடலாம், அதுல தவறு எதுவும் கிடையாது. ஒருத்தர் இன்னொருத்தரை வழிபட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் தான், யார் வழிபடப்பட்டவரோ அவரே உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்ப கடந்த ஒரு மாசமா நம்ம கிருஷ்ணரை அன்னை யசோதை உரலில் கட்டி போட்டதை நம்ம வந்து பாடிக்கிட்டும் அந்த லீலைகளை பற்றி பேசிக்கொண்டும் இருந்தோம். கிருஷ்ணராவது ராமராவது சிவபெருமானை பூஜை தான் பண்ணார். கிருஷ்ணர் யசோதையை பார்த்து பயந்து ஓடுறாரே, அப்ப யார் பெரியவங்க? யசோதை தானே. முழுமுதற் கடவுள் யசோதா கி ஜாய், அர்த்தம் அது அல்ல. ஒருத்தர் இன்னொருத்தர் வழிபடுறார் அப்படிங்கறத வைத்து தத்துவங்களை அடிப்படை செய்ய முடியாது, உண்மைய தீர்மானம் பண்ண முடியாது. கிருஷ்ணர் பாகவதத்திலையும் நிறைய பேரை வழிபடுறதை நம்ம பார்க்கலாம், கிருஷ்ணரை பல பேர் வழிபடுறதை பார்க்கலாம், நந்த மகாராஜரை செருப்பு தூக்கிட்டு போறதை பார்க்கலாம், தலைமையில வச்சு தூக்கிட்டு போவார், அதையும் பார்க்கலாம். அதனால வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று மட்டுமே ஒரு விஷயத்தை தீர்மானிப்பதற்கு உகந்தது அல்ல. இது ஒரு பதில். இன்னொரு பதில் என்ன அப்படின்னா,
சிவபெருமான் ஸ்ரீராமச்சந்திரருடைய பக்தர். நம்ம பார்க்கிறோம் விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல ஸ்ரீராம ராம ரமே தீ ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம சத்துல்யம் ராமநாம வரான. அதாவது நான் எப்பவுமே ராமருடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் எப்பவும் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டுள்ளேன்னு சிவபெருமான் சொல்றார். அப்படின்னா என்ன, அவர் ராமருடைய பக்தர். கிருஷ்ணர் சில நேரத்தில் தன்னுடைய பக்தர்களை பூஜை பண்ணுவார். கிருஷ்ணர் பாகவதத்தில் சொல்றார் அது, மத்பக்தா பூஜா அதிகம், என்னுடைய பக்தர்கள் பூஜை செய்யப்படும் போது அதை நான் ரொம்ப ஆனந்திக்கிறேங்கிற. அதே மாதிரி கிருஷ்ணரே சில நேரங்களில் தன்னுடைய பக்தர்களுக்கு பூஜை பண்ணுவார். எப்படினாலும் பூஜை பண்ணுவார், சிலருக்கு முறையா பூஜை பண்ணுவார், சிலருக்கு பயந்து பூஜை பண்ணுவார். அதாவது தன்னுடைய பக்தர்களுக்கு தான் கீழ்ப்பணிஞ்சவன் ஆழ்வார். குஷேலர் நல்ல உதாரணம் கூட, பல நேரங்களில் கிருஷ்ணர் அதை செய்வார். மகாபாரதத்தில் எல்லாருக்கும் யுதிஷ்ட மகாராஜருடைய ராஜசூய யாகத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் பாத பூஜை பண்றார், பக்தர்கள் அசுரர்கள் எல்லாருக்கும் கூட. எதற்காக அவர் அந்த நிலையை எடுத்துக்கிறாருன்னா பக்தர்களுக்காக. கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களுக்காக பல காரியங்களை செய்யறதுக்கு தயாரா இருக்கார். அதனால அத்தகைய செயல்களை வச்சு தத்துவங்களை நிர்ணயம் பண்ண முடியாது. ராமர் வந்து சிவபெருமான வழிபட்டார் அப்படிங்கறத மட்டும் வச்சு தத்துவங்களை நிர்ணயம் பண்ண முடியாது. ஒன்னு என்னன்னா, ராமர் ராமருடைய பக்தர் சிவபெருமான் அப்படிங்கறனால சிவபெருமான் ராமருடைய சரணாமிரதத்தை சுவைக்கணும்னு ஆசைப்பட்டார். இது வேற சாஸ்திரங்கள்ல நம்ம பார்க்கக்கூடியது. அப்படி சரணாமிரதத்தை சுவைக்கிறதுக்கு ராமர் ஒத்துக்கல. ஏன்னா ராமர் மரியாதை புருஷோத்தமர், அவர் அவருடைய சரணாமிரதத்தை கொடுக்க முடியாது. ரைட், எப்படி கொடுக்க முடியும்? அப்ப மக்கள் எல்லாம் சிவபெருமானை மதிக்கிறத நிறுத்திடுவாங்க. அதனால ராமர் ஒரு வழி பண்ணார், போய் ஒரு இடத்துல நின்று குளிச்சார். எந்த இடத்துல இருந்து குளிச்சாரோ அதே இடத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணார். ரைட், அப்ப சிவபெருமானுக்கு ராமருடைய சரணாமிரதம் கிடைச்சது. புரியுதானே சொல்றது? ஸோ அது மாதிரி சிவபெருமான் ராமரை வழிபட்டதுக்கு பின்னாடி பல விளக்கங்கள் இருக்கு. அதில் சில விளக்கங்களை நான் இங்கே சொன்னேன், அவ்வளோதான். இதில் யாருக்காவது ஏதாவது தெளிவில்லாமல் இருந்தால் கேட்கலாம். காசியில் இறக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் மோட்சம், ராமநாமத்தை உச்சரித்து அவர் வந்து மோக்ஷம் கொடுக்கிறார். யாரெல்லாம் காசியில உடலை விடுறாங்களோ அவங்களுடைய காதுகளில் போய் சிவபெருமான் ராமநாமத்தை உச்சரிக்கிறார். அப்படி ராமருடைய பக்தரா என்ன, பல இடங்களில் பார்க்கலாம் சிவபெருமான் ராமருடைய பக்தரா செயல்படுறது. யாருக்காவது ஏதாவது சந்தேகம், கேள்வி கேட்டவருக்கு தன்னுடைய சந்தேகங்கள் விலகி இருக்குமான்னு தெரியாது, ஏன்னா கேள்வி கேட்டவர் நேரில் இல்லை. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், வேறு யாருக்காவது சந்தேகங்கள் இதில் தெளிவாயிருக்குமா? ஆயிருக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய்.